கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
ஹல்லேலூயா
எல்லாரும் கரங்களை தட்டி இயேசு உயிர்த்தெழுந்த உடனே நடந்தது ஒன்று என்ன தெரியுமா? பயம் நீக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். பயத்தை நீக்குவது தேவனால் மாத்திரம்தான் முடியும் பார், வேற யாராலும் முடியாது பார். மனிதர்களுக்குள்ளே பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டியது. ஆனால் இயேசு உயிர்த்தெழுந்த உடனே என்ன நடந்தது தெரியுமா? பயம் நீக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஹல்லேலூயா! யூத ராஜ சிங்கம் அவர் உயிர்த்தெழுந்தார்.
ஆமென்.
இந்த உலகத்திலே அநேகர் பிறந்தார்கள், மரித்தார்கள், ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு சரித்திரம் இருக்கும் என்று சொன்னார். அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே இருக்கிறது பார், வேற யாருக்கும் கிடையாது. சரித்திரத்திலே அநேக வல்லவர்கள் எழும்பினார்கள், அநேக ஞானவான்கள் எழும்பினார்கள், அநேக ராஜாக்கள் எழும்பினார்கள், ஆனால் உயிர்த்தெழுந்தார் என்ற ஒரு சரித்திரம் இருக்குமே, ஆனால் அது கிறிஸ்தவத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது
பாருங்க.
தட்டி தேவனுக்கு நல்ல ஆண்டவரே, இந்த நாலு காய்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நுயத்தெழுந்த நாளிலே கட்டாது அவளை ஆராதிக்கு தந்த மகத்துவமான உடைய கிருபைக்கு ஆசி தோத்துற. இந்த நாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, பெருமையோடு கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, விருப்பத்தோடு கொண்டாட எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவருடைய பாதத்தை நாங்களும் படைக்கிறோம். நசரி நான் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா! உட்காருங்க. ஹல்லேலூயா! 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 இயேசு ஜீவிக்கிறார், இயேசு ஜீவிக்கிறார் சொல்லுங்க. ஆமென் என்று சொல்லுங்க. இயேசு ஜீவிக்கிறார், திருப்பி சொல்லுங்க, இயேசு ஜீவிக்கிறார். இல்லாட்டா நாம் இன்றைக்கு கூடி இருப்பதிலே அர்த்தம் இல்லாமல் போய்விடும் பாருங்க. இது வெறும் ஒரு கூட்டமாக மாறிவிடும் பாருங்க. இது ஏதோ நாம டைம் பாஸ் பண்றதுக்கு வந்த மாதிரி போயிரும் பாருங்க. ஆனால் கருப்பொருள் என்ன தெரியுமா? இயேசு ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா! இயேசு ஜீவிக்கிறார். மரியாள் ஓடி 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 போய் பார்த்த பொழுது அவள் கண்டது என்ன தெரியுமா? கண்டது என்ன தெரியுமா? வறுமையான கல்லறை பாருங்க, வறுமையான கல்லறை பாருங்க. யாராவது ஒருவரை அடக்கம் பண்ணி விட்டு அங்கே கல்லறை வறுமையாக இருக்க முடியாது பாருங்க. அங்கே வறுமையாக இருக்க முடியும். இன்றைக்கும் விஞ்ஞானிகள் ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை என்ன செய்கிறார்கள்? ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் பாருங்க, ஆராய்ந்து கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. ஆனா ஒன்றும் நடக்கல, ஒன்றும் நடக்கல. எப்படியோ என்னவோ வருஷங்கள் வருஷங்கள் காலங்கள் மாறிக்கொண்டு போனாலும் இயேசுவின் உயிர்த்தெழுதலை எவராலும் இல்லை என்று நிரூபிக்க முடியவே முடியல. பாருங்க, ஏன் தெரியுமா? அவர் ஜீவிக்கிறபடியினார். சத்தியம் இருக்கும் வரைக்கும் பொய் அவைகளை மேவ முடியாது. பாருங்க, உண்மை இருக்கும் வரைக்கும் பொய் அவைகளை மேய முடியாது. பாருங்க, ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன மகத்தான ஒரு காரியம் என்ன தெரியுமா? உயிர்த்தெழுதலாகும், உயிர்த்தெழுதலாகும். மனுஷர்கள் இதுவரைக்கும் மரித்திருக்கிறார்கள், ஆனால் உயிர்த்தவர்கள் எழுந்தவர்கள் என்று சொல்வதற்கு எவரும் கிடையாது. நித்திய நித்திய காலமாக வாழுகிறார்கள் என்று சொல்லுவதற்கு ஒருவரும் கிடையாது. பாருங்க, இந்த பாருங்க, நம்முடைய வாழ்ந்த நாட்களிலே காலங்களிலே அநேகர் எழும்பி இருந்தார்கள். பரலோகத்திற்கு ஒரு வழி சொன்னவர்கள் யாராவது இருக்கிறார்களா? நீ இப்படி நடந்து போனால் பரலோகத்துக்கு போவா என்று சொன்னவர்கள் யாரா? நல்லவைகளை சொன்னவர்கள் ஏராளம் பேர், நன்மையானவைகளை செய்தவர்கள் அன் சொன்னவர்கள் ஏராளம் பேர். இன்றைக்கு மகாத்மா காந்தி எடுத்துக்கொண்டால் ஆசியா தேசம் புரண்டுவிடும். நெல்சன் மண்டெல்லாவை எடுத்துக்கொண்டால் ஆப்பிரிக்கா தேசம் திரண்டுவிடும். ஆனால் இவைகள் எவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாலும் அவருடைய வார்த்தைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கோ எல்லை எதுக்குமே கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் என்ன தெரியுமா சொன்னா? நான் உயிர்த்தெழுந்தேன், நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன், நானே ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தொடக்கம். ஐயா, யாராவது இருவரைக்கும் சொல்லி இருக்கிறாங்களா? நான் தான் தொடக்கம்ப்பா, நான் தான் முடிவு, நான் தான் தொடக்கம், நான் தான் முடிவு, நான் தான் நித்திய ஜீவன், நான் தான் வாழ்வு என்று சொன்ன ஒரு மனுஷன் வாழ்க்கையிலே கண்டிருக்க முடியாதே. இயேசு மாத்திரம் அதை சொன்னார், இயேசு மாத்திரம் அதை சொன்னார். சீக்கிரமாக நான் சில வார்த்தைகளுக்குள்ளே கடந்து செல்ல விரும்புகிறேன். திருப்பி கேளுங்கள், லூக்கா 23 அதிகாரம். சீக்கிரமாக வாருங்கள், சீக்கிரமாக வாசித்து உதவி செய்யுங்கள். லூக்கா 23 அதிகாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. லூக்கா 23 அதிகாரம் 41 வசனத்திலிருந்து வாசியுங்கள். லூக்கா 23:41 இருந்து,
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்கதாக பலனை அடைகிறோம், இவரோ தகாது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன் நேற்றெல்லும் என்றான்.
திருப்பி வாசிங்க,
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் தாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாது ஒன்றையும் நடப்பிக்க இல்லை என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீ உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தள்ளும் என்றான்.
எப்படி நிறுத்திங்க? அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. இது நாம் பெரிய பள்ளி நாட்களில் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருந்தாலும் ஒரு காரியத்தை நான் கருத்தில் கொண்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த இந்த இயேசுவின் வலது புறத்திலும் இடது பக்கத்திலும் தொங்கின ஒரு கண்ணன் ஒரு காரியத்தை சொன்னான். எனக்கு நேற்று நாள் முந்தைய நாளிலே மனதிலே இருந்தது, இதை பேசி கடந்து செல்ல வேண்டும் என்று. அந்த கள்ளன் என்ன தெரியுமா சொன்னான்? உம்முடைய வருகையிலே என்னை நினைத்துக் கொள்ளும், ஆனால் 3 சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்தாலும் அந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன தெரியுமா? உம்முடைய வருகையிலே என்னை நினைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்படியானால் அந்த கள்ளன் இயேசுவின் உயிர்த்தெழுதலை அங்கே நம்பினவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், கண்டு விசுவாசிக்கிறவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஐயா, நீயும் நானும் இன்றைக்கு இயேசுவை விசுவாசிக்கிறபடியினாலே இதுவரைக்கும் நம்பினவர்களை விட நாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் மறந்துவிடக் கூடாது. அந்த கண்ணனை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்து அவன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? இயேசு உயிர்த்தெழுவார். அங்க இருந்த அநேகர் நம்பல்ல. பாருங்க, அங்கே இருந்த அநேக இவைகளை நம்பல. இயேசுவா உயிர்த்தெழுவதா? அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறாரே. ஆனா அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னான்? இயேசுவே, உம்முடைய வருகையிலே என்னை நினைத்தரல. அப்படியானால் அந்த மனுஷன் சிலுவையிலே இருந்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை நம்பினவனாக இருந்தான் என்பதை நாம் மறுக்க முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்தார் பாருங்க, இயேசு உயிர்த்தெழுந்தார் பாருங்க. இன்னைக்கு நான் பார்க்க போகிற ஒரு சில காரியம் இருக்கிறது பாருங்க. திருப்பிக் கொள்ளுங்கள், அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம், அப்போஸ்தலர் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து சீக்கிரம் வாசியுங்கள். அப்போஸ்தலர் மூன்று ஒன்றிலிருந்து வாசியுங்கள்.
தேவாலயாகிய ஒன்பதாம் மணி நேரத்தில் பேதரும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிற இடத்தை பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதரும் யோவானும் அவனை உற்றி பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவரிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியையும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசீரனாகிய இயேசு கிறிஸ்துவிலுள்ள நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பிறங்கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவரோடு கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் நடக்கிறதையும் தேவனை துதிக்கிறதையும் ஜனங்கள் எல்லோரும் கண்டு தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையில் பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாம் பிரமித்து சலமோன் மண்டபம் எனப்பட்ட மண்டபத்திலே அவரிடத்துக்கு ஓடி வந்தார்கள். பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுயசக்தியினாலாவது எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு என்பவருடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். அவரை நீங்கள் ஒப்புக்கொடுத்தீர்கள். பிலாத்து அவரை விடுதலைக்காக தீர்மானித்த போது அவனுக்கு முன்பாக அவரை மறுதளித்தார்கள். பரிசுத்தமும் நீதியும் உள்ளவரை நீங்கள் மறுதளித்து கொலைபாதகனை உங்களுக்காய் விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டு ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். அவரை தேவன் மறித்தொழுந்து எழுப்பினார். அதற்கு நாங்கள் சாட்சிகளாயிருக்கிறோம். அவருடைய நாமத்தை பெற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து
அறிந்து. திருப்பி அந்த 16வது வசனத்தை வாசிங்க. அவருடைய நாமத்தை பெற்றும் விசுவாசத்தினாலே வாசிங்க.
விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பிளப்படுத்தினது. அவரால் உண்டாக்கிய விசுவாசமே உங்கள் எல்லாருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு முடவனை அவன் எழுப்பி விட்ட பொழுது என்ன நடக்கிறது தெரியுமா? அங்க இருந்தவங்க எல்லாரும் கேக்குறாங்க, எப்படி இது செய்தீங்க? இந்த அற்புதம் எப்படி நடந்தது? இன்றைக்கு அற்புதம் நடந்ததை விட எப்படி நடக்கிறது என்பது கேள்வி. நன்மை நடக்கிறதை விட யார் இதை செய்தார்கள் என்பது கேள்வி. வாழ்வை விட எப்படி நடந்தது என்பது கேள்வி. நன்மை நடக்கிறதோ என்னவோ அது அடுத்த பிரச்சனை. எப்படி நடந்தது, யார் நடந்தது, எவை செய்தது என்பது அந்த கேள்விக்குரிய காரியங்கள் இருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, இவங்க தேவாலயத்துக்கு போற வழியிலே ஒரு முடவன் இருக்கிறார். அவனை என்ன செய்தீங்க பாரு, எங்க இடத்துல ஒன்றும் இல்லப்பா, எங்கிடத்தில் ஒன்றும் இல்ல, ஆனா ஒன்று மாத்திரம் இருக்கிறது, அந்த இயேசு இருக்கிறார், அந்த நாயகர் இருக்கிறார், அவருடைய நாமத்தில் எழுந்து நடான்னு சொன்ன பொழுது அவன் எழுந்து நடத்திட்டான். பாருங்க, இத்தனை வருஷ காலமும் அந்த மனுஷன் முடவனாய் கிடந்தான், ஒருத்தனை கேட்கல. இத்தனை வருஷ காலமும் கவனிக்கு யாரும் இல்லாம இருந்தான், ஒருத்தனும் கேட்கல. இத்தனை வருஷ காலமும் சாப்பாட்டுக்கு அலைஞ்சு தெரிஞ்சா ஒருத்தனும் கேட்கல. ஆனா அவன் இன்னைக்கு சுகமடைந்துட்டான். எப்படியா நடந்தது, யார் நடந்தது, யார் செய்தது? அப்போ சிலர் என்ன தெரியுமா சொன்னாங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க. யாரை கொலை செய்தீங்க? தேவனை கொலை செய்தீங்க. அவருடைய நாமத்தில் இவைகளை செய்தோம் என்பதற்கு நாங்கள் ஜீவிய சாட்சிகளாயிருக்கிறோம். நான் சொல்றதை திருப்பி கவனிங்க. அவன் ஏன் தெரியுமா அப்படி தைரியமா பேசினான்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற பொழுது, மாம்சத்தில் இருந்த பொழுதும் அவர்கள் தேவனோடு பேசினார்கள். அவர் சிலுவையில மரித்த பொழுதும் அவர்கள் அவர்களோடு இருந்தாங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகும் அவர் அவர்களுக்கு அவரை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். மூன்று சம்பவத்திலையும் அப்போஸ்தலர்கள் தேவனுடைய ஊழியர்கள் அவரோடு இருந்தபடியினாலே என்ன தெரியுமா சொல்றாங்க, ஜீவாதிபதியை நீங்க கொலை செய்தீங்க பாருங்க, அவர்தான் இவனை எழுப்பினார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். வணங்குறதா வணங்குறதா? ஆகையினாலே மூன்று காலகட்டத்திலையும் அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அதனாலே இயேசு மாம்சத்திலே வாழ்ந்ததையும் அவர்கள் கண்டார்கள், இயேசு சிலுவையிலே மரித்ததையும் அவர்கள் கண்டார்கள், இயேசு உயிர்த்தெழுந்ததையும் அவர்கள் கண்டார்கள். இன்றைக்கு அநேகர் வேதத்திலே கொஞ்சத்தை நம்புவார்கள், கொஞ்சத்தை நம்ப மாட்டார்கள், தேவையானதை நம்புவார்கள், அது சரியில்லை சொன்னா அதை விட்டு விடுவார்கள் இல்லையா? நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாமல் இந்த பூமியிலே நாம் எதையும் செய்ய முடியாது. காணாத தெய்வத்தை நம்புகிறதே நம்பிக்கையாகும். உனக்கு முன்னால கொண்டு வந்து தெய்வத்தை காட்டிவிட்டு நம்மன்று சொல்றதுக்கு நீ யாரு நான் யாரு இது என்ன கேள்வி பதில்? தெய்வம் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆண்டவர் மூன்று காலகட்டத்திலையும் இந்த மனுஷர்கள் அவரோடு இருந்தபடியினாலே உங்களுக்கு தெரியுமா, அந்த காலகட்டத்தில் இயேசுவை குறித்து பேசினால் ஜெயில போட்டு விடுவார்கள், கொண்டு ஜெயில அடைத்து விடுவார். நடந்தது நடக்க 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 அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நாங்கள் சாட்சிகள் ஐயா, இயேசுவுக்கு நாங்கள் சாட்சிகள், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். ஐயா, இன்றைக்கு இயேசுவை காட்டு என்று சொல்லுகிற ஒரு கூட்டம், இயேசுவை காண்பி என்கிற ஒரு கூட்டம், அதுக்கு அநேக ஞானிகள் சொல்லுகிறார்கள், காட்டை காட்டு, நான் இயேசுவை காட்டுகிறேன் சொல்லி. ஏவன் காட்டுறானோ இல்லையோ, இயேசு வாழ்ந்தது உண்மை, அதை மாற்ற முடியாது. இயேசு மரித்ததும் உண்மை, அதையும் மாற்ற முடியாது. இயேசு உயிர்த்தெழுந்ததும் உண்மை, அதையும் மாற்றவே மாற்ற முடியாதையா? மூன்று காலகட்டத்திலையும் இருந்த அப்போஸ்தலர்கள் சத்தமிடுகிறார்கள், கோலமிடுகிறார்கள், இயேசுவை சிலுவையில் இறந்த ஜனங்கள் நீங்க தாயா? இப்ப கேட்கலாம், நான் இயேசுவை சிலுவையில் இறைந்தனா? எஸ். எப்படியா அறிஞ்ச? என்னுடைய பாவமும் உன்னுடைய பாவமும் தான் இயேசுவை சிலுவையிலே அறைந்ததே ஒழிய வேற ஒருத்தனடியும் கிடையாது, வேற எவரடியும் கிடையாது. ஆகையினாலே இயேசு சிலுவையிலே அறையப்பட்டது உண்மை. இன்றைக்கு அதோடு அநேகர் நின்று விடுவார்களோ, இயேசு செத்து போயிட்டார் பாருங்க. இயேசு வானத்திலிருந்து வந்தார் என்பதை சிலர் ஏற்றுக்கொள்வார்கள், ஆனால் அவர் செத்து போட்டோ அதோடு நின்று விடுவார்கள். ஐயா, வானத்தில இருந்து வந்த அவர் திரும்ப வானத்திற்கு போக வேண்டி இருக்கிறது, அவர் மனுஷனா? கொலை செய்தீங்க, ஜீவாதிபதியை கொலை செய்தீங்க, அதற்கு நாங்கள் சாட்சிகள் ஐயா. அந்த இயேசுதான் இந்த முடவனை எழுப்பினார், அந்த இயேசுதான் இந்த அற்புதத்தை செய்தார், அந்த இயேசுதான் இவனை எழுப்பினார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். அவன் சொல்ற மூன்று காலகட்டத்திலும் இயேசுவோடு இருந்தவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் சாட்சிகள். இன்றைக்கு அற்பமாக எழுதப்படுகிற புத்தகங்களை நம்புகிற ஜனக்கூட்டத்தின் மத்தியிலே இருக்கிற நாம், காலமாக எழுதப்பட்டிருக்கிற பரிசுத்த வேதாகமத்தை நம்பாமல் இருக்கிறது எவ்வளவு ஒரு தன்மை. நேற்று எழுதின புத்தகத்தை நம்பி அதன்படியாய் போகிற கூட்டம் ஏராளம். இது நேற்று எழுதப்படவில்லைப்பா, சரித்திரபூர்வமாக நிரூபிக்கிறோம். இன்று எழுதப்படவில்லை, நாளை எழுதப்பட போறதும் இல்லை. ஆகையினாலே இயேசு இந்த பூமியிலே பிறந்தது உண்மை, வாழ்ந்தது உண்மை, மரித்தது உண்மை, அவர் உயிர்த்தெழுந்ததும் உண்மை. அதற்கு அப்போஸ்தலர்களும் சரி, நாங்களும் சரி, சாட்சிகளாக இருக்கிறோம் ஐயா. இன்றைக்கு அநேகர் அன்றைக்கு அவங்க என்ன தெரியுமா, எனக்கு சொன்ன அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா, ஜீவிய சாட்சிகள். அவங்க சொல்றாங்க, நாங்க ஜீவிய சாட்சிகள் அப்பா, நாங்க வாழுகிற சாட்சிகள், மரித்த சாட்சிகள் அல்ல, பரம்போன சாட்சிகள் அல்ல, மூடப்பட்ட சாட்சிகள் அல்ல, ஜீவிய சாட்சிகளாகிய நாங்க சொல்றோம், அந்த இயேசுவை நீங்க சிலுவையில் அறைந்தீர்கள், அந்த இயேசு உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்த்தோம், அந்த இயேசுதான் இந்த மடவனை சுகப்படுத்தினார். இப்ப அநேகர் ஜீவிய சாட்சிகள் கேட்பாங்க பாருங்க, ஜீவிய சாட்சி இருக்கு பாருங்க. முதலாவது ஜீவிய சாட்சி யாரு தெரியுமா? நான் தான் பாருங்க. இயேசுவோடு நாம் வாழுகிறோம், இயேசு எங்களை நடத்துகிறார், தேவன் எங்களோடு பேசுகிறார். ஐயா இன்றைக்கு தெய்வம் பேசணும், தெய்வம் பேசணும் என்று சொல்லுகிற கூட்டத்துக்கு நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா? தெய்வம் பேசுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு இருந்தாதான் தெய்வம் நம்மளோடு பேச முடியும். ஐயா உன் வாழ்வை கண்ணாடிக்கு முன்பாக நிறுத்திப்பார். உன் வாழ்வை உன்னை கொண்டு போய் உன் கண்ணாடிக்கு முன்பாக நிறுத்தி விட்டு கொஞ்சம் யோசி, கொஞ்சம் சிந்தி, என்ன நடக்கிறது என் வாழ்விலே, என்ன நடக்கிறது, என்ன போகிறது, என்ன வருகிறது. இந்த பாருங்க, எங்களுக்கு எல்லாம் கண்ணாடி வீட்டுல இருக்கு, அதுக்கு மேலான ஒரு கண்ணாடி இது. இதை பாட்டு பாட்டு, இதை பாட்டு பாட்டு, இதை பாட்டு பாட்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிப்படுத்துகிற படியினாலே அந்த ஜீவாதிபதி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதே சத்தியமாகும். ஆகையினாலே முதலாவது ஜீவிய சாட்சி யாருன்னு கேட்டா நாங்க தாப்பா. எங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் பாருங்க. இந்த பாருங்க, இயேசுவை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிவிட்டு நாம் நடக்கிற காரியங்களை குறித்து கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான் அநேக தடவை பிரசங்கித்திருக்கிறேன், நம்முடைய சபையிலே அநேக ஜீவிய சாட்சிகள் இருக்கிறது, நம்முடைய சபையிலே அநேக ஜீவிய சாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி. அதனால நான் நேற்று கடந்த நாட்களில் யோசிக்கிற பொழுது, ஆண்டவரே இந்த ஜீவிய சாட்சிகள் இவ்வளவு இருக்கிறதே என்று சொல்லி யோசித்த பொழுது என்னுடைய உள்ளத்திலே போடப்பட்ட சில காரியத்தினோட இந்த செய்தியை நான் ஆரம்பித்தேன் பாருங்க. ஆகையினாலே நீங்கள் இப்ப பாருங்க, முதலாவது நான் ஒரு ஜீவிய சாட்சி உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவது நான் ஒரு ஜீவிய சாட்சி நான் காண்பிக்கிறேன் பாருங்க. வேதத்திலே 12 வருஷமாக ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரியை நாங்கள் பார்க்கிறோம். 12 வருஷம் வியாதி. இந்த பாருங்க, இந்த உலகத்துல அநேக வியாதிகளுக்கு மருந்து கிடையாது. அதற்கு வேதம் என்ன தெரியுமா? கொள்ளை வியாதிகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கொள்ளை நோய், அதுக்கு மருந்து கிடையாது. அது தெய்வத்தால் மாத்திரம்தான் நிறுத்த முடியும். அது எந்த டாக்டர், எந்த வைத்தியம், எந்த ஊர் வைத்தியம், எந்த மருந்து என்னத்தாலும் முடியாதப்பா. அடிக்கடி வரும், அடிக்கடி போயிடும். அதுல 5000 10000 செத்து விழுவார்கள். இவைகளுக்கு சவால் எங்க இருக்கிறது தெரியுமா? ஆண்டவரிடத்தில் மாத்திரம்தான் இருக்கிறது. அவர் சுகப்படுத்தினால் மாத்திரம்தான் சுகப்படுத்த முடியும். 12 வருஷமாக பெரும்பாடு லுஸ்திரி என்ன தெரியுமா செய்தால்? உடந்த காசு எல்லாம் கொண்டே டாக்டர் செலவழித்து எல்லாத்தையும் கொண்டே கொடுத்து எல்லா போக வேண்டிய எல்லா இடத்திலையும் போய்விட்டு கடைசியாக இயேசு இடத்துல வந்தாலாம். அநேகர் நாம் இதைத்தான் செய்கிறதுண்டு. கவனிங்க, அநேகர் இதைத்தான் செய்கிறதுண்டு. கடைசியிலே தான் தெய்வத்தை தேடுவது. கடைசியிலே ஒன்றும் இல்லை, எவராலும் உதவி செய்ய முடியாது. எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள், பிள்ளைகளை கைவிட்டு விட்டார்கள், குடும்பத்தை கைவிட்டு விட்டுற, என்னை கைவிட்டு விட்டார்கள் என்று சொல்லுகிற பொழுது மாத்திரமே இயேசுவை தேடுவோம், தெய்வத்தை தேடுவோம், தெய்வத்தை தேடுவோம், ஆண்டவரை தேடுவோம். ஐயா 12 வருஷம் பரமகுரு பிரதர் எழுமி நில்லுங்க வடிவா பாருங்க. இவர் எல்லாரும் பூப்பட்டாலே இவர் இருக்கிறார். 12 வருஷமாக குடி பாருங்க, அங்க இருக்கிறவங்க கிட்ட கேளுங்க. 12 வருஷமாக குடி பாருங்க, அவருக்கே அவரை விட முடியல, அதை விட முடியல. பல தடவை முயற்சி எடுத்தார், பல தடவை முயற்சி எடுத்தார். இவருடைய அன்னை இவரை விட பயங்கர குடிகார். அவர் எனக்கு கடந்த முறை இங்க வந்த பொழுது ஒரு வார்த்தை சொன்னார், என்ன தெரியுமா? யோ, குடிக்கு தெராப்பி எல்லாம் ஏலவே ஏலாது. அவருக்கு அவர் குடிச்சது என்ன தெரியுமா? ரோட்ல படுத்து கிடந்து இங்க இருந்தவங்க எல்லாம் எனக்கு சொன்னாங்க, அதுக்கு என்ன இருக்குன்னு தெரியாமலே குடிச்சாரா. தண்ணி வெண்ணி ஊத்து அது இது எல்லாம் தூக்கி அடிச்சார் அவர். இவரை விட பயங்கர மோசமானால் அவர் 12 வருஷம் இல்ல, அவர் எத்தனை வருஷம் எனக்கு தெரியாது. இவர் 12 வருஷமாக குடித்து 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 கடைசியில வந்து என்ன தெரியுமா சொன்னாரு? கடைசியில நடந்த சம்பவம் தான் எனக்கு பிடிச்சது. என்ன தெரியுமா? வேலைக்கு போயிட்டு ஆலயத்துக்கு வந்து போய் கொண்டிருக்கார். வேலைக்கு போயிட்டு வருகிற பொழுது அவர் ஆண்டவரோடு பேசினார். ஆண்டவர் அவரோடு பேசினாரா? என்ன தெரியுமா செய்தார்? போத்தல் எடுத்து ரோட்ல உடைச்சு போட்டு முழங்கால இருந்து ஜபம் பண்ணினாரா? ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிட்டார். அவர் அப்படித்தான் சொன்னாரு. அது போல தெரியுது, அவர்கிட்ட கேட்டு சரிப்படுத்தி கொள்ளுங்க. இல்ல அவர் ஜபம் அண்டையில இருந்து இன்று வரைக்கும் அவர் குடிக்கல என்று சொல்லி சொன்னா என்னாலே ஆனதாயா, இல்ல உன்னாலே ஆனதாயா, இல்ல தெராப்பியாலே ஆனதாயா, இயேசுவானதானா இது ஆனது? 12 வருஷம் இன்னைக்கு ஜீவிய சாட்சிகளை தேடுகிறோம், ஜீவிய சாட்சிகளை கேட்கிறோம். எங்களுக்கு காட்டுங்க, எங்களுக்கு இயேசுவை காட்டுங்க. என்னாயா காட்டுறேன். 12 வருஷம் அவர் போகாதவர் இருக்கு. அவருடைய அண்ணன் சொன்னாரு, இங்க பாருங்க தம்பி, தெய்வம் ஒரு மனுஷனை தொட்டாலே ஒழிய எனக்கு அது பிடிச்சு கொண்டது. அவர் சொன்னார் கடந்த முறை தெராப்பி கெராப்பி எல்லாம் ஒன்றும் சரி வராது, தெய்வம் ஒரு மனுஷனை தொட்டாலே ஒழிய எவராலும் எதுவும் செய்ய முடியாது. ஐயா இந்த பூமியிலே குடியினாலே அழிந்து கொண்டு இருக்கிற குடும்பங்கள் மனிதர்கள் எத்தனை தெரியுமா? தெரியுமா? தெரியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் காண்பிக்கிறேன் ஈவிய சாட்சியாக. இங்க பாருங்க, 12 வருஷமாக செய்யாத காரியத்தை எனக்கு 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் கண்ணுக்குள்ள வந்தவர். வேதத்தில் இருக்குது 12 வருஷம் அழியாத இடம் போகாத இடம். அன்னையுடைய சாட்சியை கேளுங்க. அவரிடத்துல ரோட்ல தேடுவார் கிடையாது. ஒரு மனுஷன் குடிக்கும் வரைக்கும் ஒருத்தனும் தேட மாட்டான். ஒரு மனுஷன் வாழக்கூடாத விதத்திலே வாழும் வரைக்கும் உலகம் தேடாது. நண்பர்கள் தேடார்கள், உறவினர் தேடார்கள், ஒன்றுமே தேடாது. நல்ல மனுஷன் ஆயிட்டா மாத்திரம், அதுக்கும் சேர்ச்சிக்கு போய் நல்ல மனுஷன் ஆயிட்டா பிரச்சனை. பாருங்க, பிரச்சனையோ பிரச்சனை. இன்னைக்கு 12 வருஷத்துக்கு பிற்பாடு அவர் இப்ப குடிக்கிறது இல்ல. அவர் இப்ப குடிக்கிறது இல்ல. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு நாங்கள் சாட்சிகள். இயேசு ஜீவிக்கிறார் என்பதற்கு அவங்க சாட்சி சொன்னாங்க. நீங்க அரஞ்சீங்க பாருங்க, அந்த இயேசுதான் இந்த சப்பானியை எழுப்பினார். நீங்க அரஞ்சு அந்த இயேசுதான் இவரை விடுவித்தாரே ஒழிய வேற ஒருத்தரும் கிடையாது, வேற ஒருத்தரும் கிடையாது. இதுக்கு மேல இன்னும் ஒரு படி போவோமா? அரை பிரதர் முன்னுக்கு வாங்க. இன்னும் ஒரு படி கவனிங்க, கவனித்து கேளுங்க. நான் சொல்லுகிறது கொஞ்சம் கவனத்திற்கு எடுங்க. அவர் சொல்லுகிற காரியத்தை அவரை அவர் சொன்னாதான் நமக்கு புரியும். பாருங்க, தயவு செய்து அந்த காலகட்டத்தில் நீங்க கைவிடப்பட்டு மரணத்துக்குள்ளே அனுப்பப்பட்டு என்னுடைய சிந்தனையின்படி இவர் பிணத்தோடு படுத்திருந்தார். அவருடைய அர்த்தம் என்னச்சுன்னா இவருக்கு ஒன்றும் இல்லை, அனுப்பியாச்சு இவரை. அந்த காலகட்டத்தை மாத்திரம் சொல்லிட்டு டக்குனு தந்துருங்க, நாம தொடர்ந்து
கத்துடைய எனக்கு 1988 பிளட் கேன்சர்னு சொல்லி நான் எஸ்என்எஸ் கிளினிக்ல இருந்தேன். ஒரு நாள் ஃபுல்லா எனக்கு வைத்தியர்கள் ஃபுல்லாக மறந்து நிப்பாட்டி விட்டால் இவர் இறந்து விடுவார்னு சொல்லி, அதே நேரத்தில் ஒரு ஆள் இறந்து விட்டால் அது முதல் 24 மணி நேரத்துக்கு ஒரு ரூமுக்குள் கொண்டு வைப்பாங்க. அதுக்கப்புறம் இன்னும் வயசு பட்டிக்க வைப்பாங்க. அந்த ரூமுக்கு முன்னே ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூமுக்குள்ள என்னை தனி ஒரு மருந்து மில்லே இறக்கி கொண்டு கீழே வைத்து விட்டார்கள். அந்த இடத்துல வந்து கிளீன் பண்ற வந்து அதை பார்த்து இருந்த போது நான் என்னுடைய கைகால் அசைஞ்சபடினால ஓடி போய் டாக்டர் மாட்ட சொல்லி அவருக்கு ஜீவன் ஆசேவாடு வந்து கூட்டிட்டு வந்து விட்டார். எனக்கு பக்கத்தில் ஒரு இத்தாலியன் இருந்தார். அவர் இதே வருத்தத்தோடு இருந்தார். வேதனையோடும் துன்பத்தோடும் டாக்டரோட பேசுகிறார், டாக்டரோட திட்டுவார். அவர் டாக்டர் சொன்னார், இதே வியாதியோடு இதே இதோடு இருக்கிறான், அவன் பேசாமல் இருக்கிறான், நீ ஏன் கத்துற? அப்ப அந்த இத்தாலிக்காரனுக்கு எங்களை பாசர்ராக எல்லாம் வந்தபோது இயேசுவை பற்றி சொன்னபோது நான் ஒரு கத்தோலிக்கன், எனக்கு நீ இயேசுவை பற்றி சொல்ல தேவையில்லைன்னு சொல்லி அதை ப்ரே பண்ண சொல்ல வேணாம் வந்தேன். எனக்காக இவை வந்து ப்ரே பண்ண பொழுது திரும்ப அந்த அந்த இத்தாலியனுக்கு டாக்டர் சொன்னார், இந்த இரவு 8 மணிக்கு நீ இறந்து போயிருவாய், நீ என்ன செய்ய போறான்னு சொல்லிக்க என்னை கூப்பிட்டான். நீ கூப்பிட்ட இயேசுவருக்கா கூப்பிட்டு எனக்காக ப்ரே பண்ணான்னு சொல்லி. ஆனால் அந்த நேரம் எனக்கு எப்படி ஜெபிக்கிறது, என்ன மாதிரி ஜெபிக்கிறேன்னு தெரியாது. ஏன்னா நான் 6 மாதமா கிடந்த ஹாஸ்பிட்டலில் கிடந்த கிடவே அது ஒளிமை நடக்கல ஆளுவலை இருந்தேன். அந்த நேரம் நான் எங்களுக்கு பாசம் மாற வேறதில்லை. டாக்டர் சொன்ன அந்த டேட்டின்படி அந்த நேரத்தின்படி அவர் அவருடைய ஜீவன் போன என்னுடைய கண்ணாலே கண்டேன். டாக்டர்மார் விட அதே மாதிரி 24 மணி தான் தந்த டேட் அண்ட் முதல் நாள் இரவு ஒரு முடிவேன்னு சொன்ன போல அதே போல எங்களை பாசறவை ஒரு நாள் ஃபுல்லா சேர்ச்சில் இருந்து இரவும் பகலமாக போய் அந்த இரவு என்னுடைய ஜீவன் வந்தது. அந்த இரவு என்னை ஜீவன் ஆண்டவர் என்னை தொட்டார். ஜீவனை தந்தவர் எனக்காய் என்னுடைய உடம்புல வேதனை துன்பங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிலுவையில் அரைந்து திரும்ப ஜீவனை தந்த எனக்கு தந்த ஜீவன் என்று ஜீவிக்கிற ஆண்டதை நான் சொல்றேன்.
பாருங்க, டாக்டர்மாரே கைவிடப்பட்ட கேசுகளும் ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறான். ஏன் தெரியுமா? அவரை சிலுவையில அரைஞ்சோம் பாருங்க, அவர் சாகல்ல. 3 நாள் அவர் ஏன் அப்படி இருந்தார் என்றதற்கும் வேதத்தில் காரணங்கள் இருக்கிறது. 3 நாள் கழிந்ததின் பிற்பாடாக என்ன நடந்தது? அவர் உயிர் செழுந்தார். ஐயா இந்த மனிதனை எப்படிதான் செய்தாங்க பாருங்க. உங்களுக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த மனிதன் நம்பி இருந்தவங்க சொந்தம் பந்தம் எல்லாரும் இவர் அன்றைக்கு கையை விட்டு ஓடிச்சு. இது பெரிய ஆச்சரியம். ஏன் இது இவ்வளவுதான், இனி இவர் பழைக்க மாட்டார் என்று சொல்லி விட்டுட்டு சொந்தம் பந்தம் போஞ்சிருந்துட்டு பாருங்க. ஆனா இயேசு ஒரு நாளும் நம்மளை விட்டு போறவர் கிடையாது. அவர் உயிர்த்தெழுந்தது நாம வாழணும் என்பதற்காக வேண்டி, அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு நாம் ஜீவிய சாட்சிகள். ஐயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சரி போறதோடு போடி என்ன மாதிரி சாட்சி கேட்டுட்டு போயிருவோமே. யோசிப்பிர வாங்க யோசிப்பிர சீக்கிரம் வாசிங்க. என்ன மாதிரி சாட்சி அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்போம் பாருங்க இல்லையா. ஏன் தெரியுமா, ஜீவிய சாட்சிகள் நமக்கு தேவை. இன்னைக்கு அநேகர் அதைத்தான் விரும்புறாங்க. பாருங்க எங்களுக்கு காட்டுங்க இயேசுவை காட்டுங்க. என்னையா காட்டுறோம் வாசிங்க. ஹல்லேலூயா.
கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உங்களுக்கு முன்பாக நிற்கிற நான் 15 வயதிலிருந்து நான் குடிப்பழக்கம் உள்ளவன். 15 வயதிலிருந்து நான் நல்லா குடிப்பேன். இங்க 85 ஆண்டு வந்து பூப்பட்டாவில் இதுல இருக்கிறார்கள் சில பேர். என்னை கண்ணால் கண்டிருக்கிறார்கள், பல பேர் கண்டிருக்கிறார்கள். நான் ஒரு கொடிய குடிகாரன் மாத்திரம் அல்ல, சரியான குளப்படிக்காரன் கூட. சரியான குளப்படிக்காரன் கூட. எதையும் நான் துணிஞ்சு செய்வேன். அப்படியான வயதில இருந்து நான் கடந்து வந்து நான் 8 தடவைகள் நான் ஜெயிலில் இருந்திருக்கிறேன். 3 தடவைகள் ஆஸ்பத்திரியிலே மரணத்துக்காக போராடி கண்டு நான் இருந்திருக்கிறேன். மரண தருவாயில இருந்திருக்கிறேன். மற்றவர்களால மதிக்கப்படாது, சொந்தக்காரர்களால மதிக்கப்படாததான் இருந்தேன். எல்லாத்துக்கும் சொல்லுவார்கள், எல்லா சொந்தக்காரருக்கும் சொல்லுவார்கள், எனக்கு மட்டும் சொல்ல மாட்டார்கள். எவ்வளவு சொந்தக்காரர் என்னுடைய பூப்பட்டால் இருக்கிறார்கள், என்னை தெரியாது என்று கூட சொன்னவர்களும் இருக்கிறார்கள். தெரியாதவர்களும் நான் திருமணமாகி கூட சில வீடுகளில் போய் மயங்கி விழுந்து என்னுடைய மனைவிக்கு கூட நான் அநியாயம் செய்திருக்கிறேன். ஆனாலும் உங்களுக்கு முன்னால் நிற்கிற நான் இன்றைக்கு ஒரு தேவனுக்கு முன்பாக சாட்சியாக நிற்கிறேன். அந்த தேவனால் தான் எல்லாம் கூடும்.
ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா. ஐயா நான் சொல்றது கேளுங்க. நாம் எல்லாம் ஏதோ ஒவ்வொரு ஞாயிறும் ஆராதனைக்கு வர்றோம் பாருங்க. ஒவ்வொருவருக்கும் பின்பாகவும் ஒரு சரித்திரம் இருக்கிறது. உலகம் கைவிட்டது பாருங்க, படிப்பு கைவிட்டது பாருங்க, காரியங்கள் பைவிட்டது பாருங்க. அதனால எல்லாருக்கும் பின்பாலே ஒரு சரித்திரம் இருக்கிறது. நாம மறந்துடக் கூடாது இல்லையா. ஆகினால இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்கதாயா சாட்சி. வேற எவரும் கிடையாது, வேற ஒருத்தர் நமக்கு காட்ட வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்போஸ்தலர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா, நாங்கதாயா சாட்சி. இவர் சொல்றோம், இவரை தொட்டது யார் தெரியுமா? நான் இல்ல, நான் இல்ல, இயேசுதான் தொட்டார். பாருங்க, இந்த பாருங்க, அநேகருக்கு நான் சொல்ற வார்த்தையை வடிவா கேளுங்க, வடிவா கேளுங்க. காலமும் நேரமும், சொந்தமும் பந்தமும், பணமும் செல்வாக்கும் கல்வியும் உன்னை கைவிடுவதற்கு முன்பதாக தெய்வத்தை தேடுவது, அதுவும் உயிர்த்தெழுந்தவரை தேடுவது நமக்கு நல்லதாகும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4:5 வாசிங்க.
மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியர் அண்ணாவும் காய்ப்பாவும் ஜோவானும் அலெக்சாந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளில் இருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதனாலே இவன் ஆரோக்கியமான என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்க நசரேனாய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான். உங்கள் எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள்.
தெரிந்திருக்க கடவுளையா? எப்படி நடந்தது என்று சொல்லையா? அவன் சொல்றா, நீங்க சிலுவையில் அறைஞ்சீங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவுள். இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க, ஆனா அவர் உயிர்த்தெழுந்தார். அவரால இந்த அற்புதம் நடந்தது என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுளையா? அடிச்சு பிரசங்கிச்சான், அடிச்சு சொன்னான் பாருங்க, அடிச்சு சொன்னான். ஏன் தெரியுமா? அந்த மனுஷன் ஏசு மாம்சத்தில் இருக்க இருந்தான், ஏசு சிலுவையில் இருக்க இருந்தான், ஏசு உயிர்த்தெழுந்த பின்பு அன்பு ஏசு காண்பிக்கிற பாரு, தொட்டு பாரு, நல்லா பாரு, நான் தான் அவர், நான் தான் ஏசு. ஏசு உயிர்த்தெழுந்த பின்பாடு வந்த பொழுது அவங்க எல்லாம் பயந்தாங்க. பே பிசாசு என்று சொல்லி இந்த வரைக்கும் மக்களை வச்சு விரட்டி வச்சிருக்காங்க பாருங்க. அவன் நெஞ்சா பே பிசாசு வந்துட்டு சொல்லி எல்லாம் திமிழ்றாங்க. இயேசு சொன்னார், தட்டுப்பார் என்கிறதை நான் தான், உனக்காய் சிலுவையில அடிக்கப்பட்டவர் நான் தான், உன் பாவத்துக்காய் சிலுவையில அடிக்கப்பட்டவர் நான் தான். நாங்க ஜீவிய சாட்சிகள் சொல்லி அடிச்சு சொன்னா பாருங்க. இன்றைக்கு நீயும் நானும் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அடிச்சு சொல்லுங்கப்பா, இயேசு என்னை வாழ வைத்திருக்கிறார், இயேசு என் பிள்ளைகளை வாழ வைத்திருக்கிறார், இயேசு என் குடும்பத்தை நல்லாய் வைத்திருக்கிறார். ஓ, உலகத்தில் எவ்வளவோ ஜனங்கள் அழிந்து கொண்டு இருக்கிற பொழுது என் குடும்பத்தை தேவன் பார், இதுக்கு நாங்கள் சாட்சிகள், அவர் தேவனால உண்டானதையா. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்வேமே ஆனால் எல்லாமே என்று சொல்லி அப்போஸ்தலன் சொல்லுகிறான். பாருங்க, இன்னைக்கு உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லுகிறவர்களுக்கு நான் சொல்றேன், இந்த நாளை தெரிந்தோ தெரியாமலோ உலகம் அங்கீகரித்தான் ஆகிறது. இந்த நாளை உலகம் தெரிந்தோ தெரியாமலோ அங்கீகரித்துத்தான் ஆகிறது. இயேசு மரித்த நாளையும் அங்கீகரித்தது, இயேசு உயிர்த்தெழுந்த நாளையும் அங்கீகரிக்கிறது. தெரிந்தோ தெரியாமலோ அவைகள் அது செயல்படுத்தப்படுகிறது. அநேகர் தெரிந்தோ தெரியாமலோ இன்னைக்கு பாருங்க, நல்லா கேளுங்க, இந்த உலகத்துல ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம்தான் பிறந்த நாள், இறந்த நாள், உயிர்த்தெழுதலின் நாள். மூன்றே மூன்று காரியம், அசைக்க முடியாத சாட்சிகள், உலக ரீதியிலே உலக ரீதியிலே உலக ரீதியிலே நடத்தப்படுகிற மூன்றே மூன்று காரியம். எங்களுடைய அம்மா செத்து காலங்கள் ஆகிவிட்டது, அவங்களுக்கு பிறந்த நாளும் செய்கிறதில்லை நாங்க, இறந்த நாளும் செய்கிறதில்லை நாங்க, உயிர்த்தெழுந்த நாளும் செய்கிறதில்லை நாங்க. ஏன் தெரியுமா? இயேசு சொன்னார், அவர் வருகிற பொழுது இந்த சரீரம் எல்லாம் உயிர்க்குமா. இன்னைக்கு வார்த்தைகளை நான் வாசிக்கிறேன், உயிர்க்குமா, அர்த்தமில்லாத வாழ்வு நாம் வாழக்கூடாது. பாரு, அநேக சொல்லுவார்கள், இதோட சரி, எப்படியா ஒரு உயிர் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி சொன்னால் அதற்கு ஒரு ஒரு வரலாறு இருக்க வேண்டும் இல்லையா? இல்ல, நாங்க ஏதோ பிறந்தோம், செத்தோடன் தப்பண்டெல்லாம் சரி பாருங்க, அதுக்காக ஒன்றுமே இல்லை, சாம்பல் ஆகிருவோம். சரீரமானது 99% காரியங்கள் சரீரத்திலே பூமிக்குரியதுன்னு சொல்லி வேதத்திலே இருக்கிறது, டாக்டர் சாலை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, வேதத்திலே முதலாவது மனுஷனை உருவாக்கப்படுகிற பொழுது அவன் மண்ணிலே இருந்து உருவாக்கப்பட்டான் சொல்லியும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே டாக்டர் சொல்றதும் வேதம் சொல்லுகிறதுக்கு மாற்றம் எதுவும் கிடையாது. ஆனால் ஜீவ ஆத்மா சொல்லி நமக்குள்ளே ஒன்று இருக்கிறது, அது தேவனிடத்திலே இருந்து உருவானது, அது அவரிடத்திலே இருந்து வந்தது, அது எவரும் கொடுக்க முடியாது. அப்படி இன்னைக்கு ஒரு மனுஷன், அதாவது ஒரு விஞ்ஞானி ஒரு மனுஷனை உருவாக்க முடியாது. ரோபோட்டாக்கள் உருவாக்கலாம், ரோபோட்டாக்குள்ளே ஆண்டவர் ஜீவ ஆத்மாவை ஊதினா ஒருவேளை அது மனுஷன் ஆகலாம், ஆனா அது ஆக முடியாது. மனுஷர்களை, அதாவது ஒரு விஞ்ஞானி ஒரு டாக்டர் எவரோ ஒரு மனுஷனை உருவாக்க முடியாது, அது தேவனாலே மாத்திரம்தான் முடியும். அவன் மறிக்கிற பொழுது தேவனிடத்திலே போக வேண்டிய நிபந்தனையை எந்த சமய ரீதியிலையும் மாற்றவே மாற்ற முடியாது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஆகையினாலே இவைகள் எப்படி நடந்தது, என் வாழ்வு எப்படி இப்படி நடக்கிறது, எப்படி என் பிள்ளை எல்லாம் உயிர்த்தெழுந்த இயேசுவினாலே ஆயிற்று. ஹல்லேலூயா. சில காரியங்களை கடகடன்னு நான் சொல்லி கடந்து விடுகிறேன். இயேசு உயிர்த்தெழுந்ததுனாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டானது. இயேசு மரித்திருந்தார், இயேசு அதோடு நிறுத்தப்பட்டிருந்தால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. வழங்குறதா? இயேசு மனுஷனோடு மனிதனாக போயிருந்தால் பாவம் மன்னிக்கப்பட முடியாது. அவர் உயிர்த்தெழுந்ததினாலே மாத்திரமே. கிறிஸ்தவம் ஒன்று நின்றது எளிய இல்லையோ? கிறிஸ்தவமும் ஒரு மதம் தான், கிறிஸ்தவமும் ஒரு மதம் தான் ஐயா. இயேசு உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவம் ஒரு மதமே, அதை எவராலும் மாற்ற முடியாது என்பதற்கும் நாங்கள் சாட்சிகள். பாவங்கள் மன்னிக்கப்படுகிற வாசிங்க, அப்போஸ்தலர் 5:30-32 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. அப்போஸ்தலர் 5:30-32,
நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களில் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து தாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம்.
பாருங்க, 31 இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருள்வதற்காக அவர் உயிர்த்தெழுந்தார் ஐயா. ஆகவே இயேசு மரித்தபடியே அப்படியே வெள்ளிக்கிழமையோட சரித்திரம் முடிந்திருந்தால் பாவ மன்னிப்பு தொடர்ந்திருக்க முடியாது. பாவ மன்னிப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனோடு உறவாட முடியாது. பாவ மன்னிப்பு இல்லாமல் ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகையினாலே இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே இன்றைக்கும் நமக்கு பாவ மன்னிப்பு இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. என்னில் பாவம் இல்லை என்று சொல்வேனே ஆனால் உன்னை மாதிரி ஒரு பொய்யன் கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினாலே வேதத்திலே பெரிய பெரிய ஊழியக்காரங்க, தேவன் வல்லமையாக பாவித்த ஊழியக்காரங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நான் பாவி ஆண்டவரே. திரும்ப திரும்ப ஐயா அற்புதம் அசாதாரணமாக நடக்குது, இங்க வந்து சொல்றான் நான் பாவி ஆண்டவரே. அங்க பார்த்தா அற்புதம் அசாதாரணமாக நடக்குது, இங்க வந்து பார்த்தா நான் பாவி ஆண்டவர் என்று புலம்புகிறார்கள். இன்றைக்கு ஞானம் நிறைந்த உலகத்திலே ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள், என்னை போல ஒருவன் கிடையாது, நான் தான் பெரிய மனுஷன், நல்ல மனுஷன், வல்ல மனுஷன், பரிசுத்தவான், அந்தவான், நிந்தவான் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனா உண்மை என்ன தெரியுமா, நீ ஒரு பாவி. வேதம் சொல்லுகிற ஒரு மனுஷன் பிறக்கிற பொழுது அவன் பாவியாய் பிறக்கிறான். உன்னுடைய என்னுடைய நீதி தேவனுக்கு முன்பாக கந்தகமாய் இருக்கிறதா, குப்பையாக இருக்கிறதா? இன்னைக்கு உலகம் பாராட்டுகிறது பெரிய பாராட்டுக்கள், நல்ல உடுப்பு போட்டு விட்டால் நல்லவன் கிடையாதையா, நாலு பேருக்கு முன்பாக நல்லவனாய் இருந்து விட்டாலும் நல்லவன் கிடையாதையா, கிரஸ் போட்டு விட்டால் தேவ பக்திமான் கிடையாதையா? இயேசு ஒரு மனுஷனை தட்டி அவனை வாழ வைத்தால் மாத்திரமே அவன் தேவனுக்குள்ளே நடக்க முடியுமே ஒழிய வேற எதுக்குமே கிடையாது. பாருங்க, உலகம் போகிற போக்கை பார்த்தா இயேசுடைய வருகை சீக்கிரமாக. உங்களுக்கு தெரியுமா உலகம் என்ன இன்னைக்கு கேல்குலேட்டர் பண்ணுகிறேன்னு சொல்லி பூமி எப்பொழுது அழியும், இதெல்லாம் தெரியுமா? இது ஏயா மற்றதெல்லாவற்றையும் கேல்குலேட்டர் பண்ற, நீங்க இவைகளையும் கேல்குலேட்டர் பண்ணுங்க. உலகம் என்ன சொல்லுகிறது, நியூஸ் என்ன சொல்லுகிறது, இந்த பூமி எதுவரைக்கும் இந்த ஜனங்களை தாங்கும் என்பது ஆராய்ச்சி, சூரியன் எதுவரைக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்பது ஆராய்ச்சி, பூமி எப்பொழுது அழியும் என்பது விஞ்ஞானிய ஆராய்ச்சி, சந்திரமண்டலத்தில் இருக்கிற கற்கள் அல்லாவிட்டால் தோள்கள் பூமியில எப்பொழுது மோதும் என்பது ஆராய்ச்சி. இவைகள் எல்லாம் வேதத்திலே திட்டமும் தெளிவுமாக எழுதப்பட்டு இருக்கிறது என்பதை மறந்துடாதீங்கப்பா. சைட் சைட்டாக உங்களுக்கு காட்டுறோம், வானத்தில் என்ன நடக்கும், பூமியில என்ன நடக்கும், சமுத்திரத்தில் என்ன நடக்கும், ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்பதை எல்லாம் வேதத்தில் இருந்து நாம் உங்களுக்கு காட்டுறோம். நாளைக்கு நடக்க போகிறவர்களை எங்க இருந்து காட்டுறோம்? ஐயா இன்றைக்கு எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள், யூரோப்பியன் ஐக்கிய கம்யூனிட்டி வந்து ஏதோ பொண்டஸ் கன்சலர் கோலினாலே உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லி நினைக்கிறார்கள். வேதத்தில் இந்த கம்யூனிட்டியை குறித்து எப்பவோ எழுதப்பட்டிருக்கிறது. வழங்குறா இந்த உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் ஆட்சி செய்வதற்காவேன்றி இந்த உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது என்பது வேதத்திலே திட்டமானோருக்கு வெளிப்பாடு. இதை குறித்து நாம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. என்றாலும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன் தெரியுமா, உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்புங்க. இது நான் கிறக்க பேசிக்கொண்டே போயிருவேன் பாருங்க, இப்படியே போயிருவேன் பாருங்க. அதனால நான் சொல்றேன், சுருக்கமா சொல்றேன், கொஞ்சமா சொல்றேன், உயிர்த்தெழுந்த இயேசு இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார் என்பதை மறந்துடாதீங்கப்பா, மறந்துடாதீங்க. சரி, நான் அடுத்த பக்கத்துல கேட்கிறேனே, இதுவரைக்கும் நீ நம்பியது என்ன நடந்தது? இதுவரைக்கும் நீ நம்பிக்கையாக ரெண்டு கதை இருக்கு, கல்வி நம்பிக்கை, பணம் நம்பிக்கை, பட்டம் நம்பிக்கை, அந்தஸ்து நம்பிக்கை. கடைசியில் டாக்டர் என்ன சொல்றாரு, தெய்வத்தை பாருங்க, அந்த படிச்ச மனுஷனுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லையே. அந்த படிச்ச மனுஷன் சொல்றான், ஐயா இன்னைக்கு அநேகர்கள் டாக்டர் நீங்கள் தான் தெய்வம். வேதம் சொல்லுகிறது எனக்கு ஒப்பாக ஒரு தெய்வத்தை வைக்காது. இன்றைக்கு மனுஷன் தனக்கு தனக்கெல்லாம் தெய்வத்தை வைத்து தேவர் ஆட்சியத்தையே உழைச்சி வச்சிருக்கான். எனக்கு இதுவும் தெய்வம், அதுவும் தெய்வம், இதுவும் தெய்வம், அதுவும் தெய்வம், அது தெய்வம், இது தெய்வம், கல்வி அது தெய்வம், இப்படியே ஏதோ ஒரு சொல்லிட்டே போறான் பாருங்க. சிந்திக்கிறான் இல்லையேப்பா, பாவ மன்னிப்புக்கா வேண்டி அவர் உயிர்த்தெழுந்தார். என்னுடைய உன்னுடைய பாவத்தை அவர் மன்னிப்பதற்கா வேண்டி அவர் உயிர்த்தெழுந்தாரையா? அடுத்தது வாசிங்க, ஒன்று கொரிந்தியர் 15:17, சீக்கிரம் வாசிங்க, சீக்கிரமா வாசிங்க, நான் சீக்கிரம் முடிக்கிறதுக்கு வச்சிருக்கு. ஒன்று கொரிந்தியர் 15:17,
கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்.
ஐயா கிறிஸ்து எழுந்திராவிட்டால் நீயும் நானும் இன்னைக்கும் இன்னும் பாவத்திலே தான் இருந்துகள். இந்த பாருங்க, நான் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கிறேன், பாவத்துக்கு உன்னிடத்திலே மருந்து இருந்தா தயவு செய்து எனக்கு தாப்பா, பாவத்திற்கு மருந்திருக்கிறார். என் சரீரத்தில் இருந்து என் வாழ்வில் இருந்து கர்மம் விலக வேண்டும். அதுக்கு உன்னிடத்தில் மருந்திருக்கிறதா? சாமான் வேண்டுவதற்கு காசு இருக்கிறது, ஆனால் கர்மம் நீக்குவதற்கு நம்மிடத்தில் ஒன்றும் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் இருந்து இன்று வரைக்கும் பலிகளை எந்த சமயத்தை நீங்கள் பார்த்தாலும் பலிகள முக்கியத்துவம் கொடுப்பார்கள். பலி பாவத்தை நீக்குவதற்கு அடிப்படையான ஒரு காரியம். வேதத்திலே சரி நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, பலி ஆடுகளை வெட்டி ரத்தம் சிந்துவது, ஆடுகளை வெட்டி ரத்தம் சிந்து, இது பலி. இது வந்து எந்த சமயத்திலையும் கொடுக்கப்படும். முஸ்லீம் சமயத்திலையும் இது இருக்கிறது, தெரியுமா? அவர்களும் என்ன செய்கிறார்கள்? ஆடை அடித்து பங்கிட்டு கொடுத்து, இது ஸ்லாக் ஃபெஸ்ட் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் என்ன அடிப்படை விஷயம் என்ன தெரியுமா? பாவம் நீங்கணும், பாவம் நீங்கணும். இதுக்குத்தான் இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டு இயேசுவிடத்திலே கடைசி துளி ரத்தமும் வெளியே வந்துச்சு. சிந்தப்பட்டு என்னுடைய உன்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக வேண்டி அவர் மரித்து மூன்று நாள் இருந்து எழுந்தார். அதுவே இந்த நாளாகும், அதுவே இந்த நாளாகும். அதைத்தான் உலகம் உங்களுக்கு, எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. இந்த குட் ஃப்ரைடே அண்டு ஏமல்ல மியூசிக் எல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு அண்டைக்கு தான் தெரியும். மியூசிக் போடக்கூடாதாம், அண்டைக்கு டான்ஸ் ஆடக்கூடாதா, சத்தம் போடக்கூடாதாம் சட்டம் அது, எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. சட்ட ரீதியாக கொடுத்திருக்காங்க இந்த நாள்ல எவரும் மியூசிக்கல் போடக்கூடாது. அண்டைக்கு தான் ஏன் உண்மையிலேயே தேவனுக்கு ஒரு வாழ்நாள் பாருங்க. ஏன் தெரியுமா? அண்டைக்கு அந்த செய்தியில் எடுத்து போட்டு பார்த்தாங்க, டிஸ்கு கிளப்புகள் அதுகள் இதுகள் எல்லாம் ஃப்ரீயா இருக்குது. ஒருத்தரும் வெளியே வந்து சொல்றான், இன்னைக்கு எனக்கு நட்டம், எனக்கு நட்டம், எனக்கு ஐயோ உன்னால். அண்டைக்கு தான் ஒரு மனுஷன் ஒழுங்கா வாழ்ந்திருக்கிறா ஐயா, அண்டைக்கு தான் ஒரு மனுஷன் ஒழுங்கா வாழ்ந்திருக்கிறா. சொல்றான் வந்து ரெண்டு, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு நட்டம், ஒருத்தனும் வர இல்லை. இன்னைக்கு ஒருத்தனும் வரவே மாட்டான், வரவும் கூடாது. இயேசுவை நம்பு, அவரோட உயிர்த்தெழுதலை நம்பு, உன் குடும்பம் வாழும், உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். அடுத்தது ரோமர் 4:25, சீக்கிரமாக வாசிங்க. ரோமர் 4:25,
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு.
இயேசு எழுப்பப்பட்டதன் நோக்கம் என்ன தெரியுமா? அவர் எங்களை நீதிமான்களாக மாற்றுவதற்காகவே. இன்னைக்கு அநேக சொல்றாங்க, நான் நீதிமான், நான் நீதிமான், நல்லது செய்துட்டால் நான் நீதிமான், ஏழைக்கு 2 ரூபா போட்டுட்டா நான் நீதிமான், ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டா நான் நீதிமான். நீதிமானுக்கும் அதற்கும் சம்பந்தம் கிடையாது. நல்லது செய்து விட்டால் நாம் நீதிமான்கள் என்பது கிடையாது. பாருங்க, நீதிமான்கள் அவனுடைய நோக்கங்கள் முக்கியமானவை. வேதத்தில் நீதிமான்களை குறித்து கூட அவன் சிந்தனையே நல்லா இருக்குமா? இன்றைக்கு நாம ஏழைக்கு கண, எனக்கு உண்மையில எனக்கு அதுல ஒரு குட் நல்ல ஒரு ஃபீலிங் இருக்கும். பாருங்க, இந்தியாவுக்கு போனா 2 ஏழைகளுக்கு 4 பேருக்கு முன்பால அப்படி போட, எங்களுக்கு நாங்க வெளிநாட்டுல இருந்து போறது பாருங்க, அது கொஞ்சம் திமிர் நமக்கு. போய் அப்படி போடுவோம் இல்லையா, எல்லாரும் பாக்குறதுக்குன்னே போடு, அதுக்கு நம்ம குடும்பங்கள் இருக்கிறதுக்க நல்லா போடுவோம். இந்தா எடுத்துக்க, அது எடுத்துக்கன்னு சொல்லி நாம என்ன செய்வோம்? போடுவோம் பாருங்க, என்ன எல்லாரும் பாக்குறாங்க. அதனால நான் நீதிமான் கிடையாது, நான் நீதிமான் கிடையாது. உலகத்திலே நல்லவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறாங்க, அவர்கள் நீதிமான் கிடையாது. நல்லவர்கள் வேறு, நீதிமான்கள் வேறு. நல்லவர்கள் வேறு, நீதிமான்கள் வேறு. நீதிமான்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள், நல்லவர்கள் நல்லதை செய்கிறவர்கள். உலகத்தில் ஏராளம் பேர் உதவி செய்கிறார்கள், ஆனால் நீதிமான்கள் என்பது தேவனுக்கு முன்பாக நிற்பது, தேவனுக்கு முன்பாக நிற்பது. பாருங்க, அதனாலே இயேசு உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்றுவதற்காக வேண்டி. ஹல்லேலூயா! கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! இப்படியே பல காரியத்தை நான் பார்த்து கொண்டு போகலாம். இன்னொரு காரியத்தை நான் பார்த்து சீக்கிரத்தில் முடிச்சுனேன். திருப்பிக் கொள்ளுங்கள், 1 கொரிந்தியர் 15 48 வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:48 வாசிங்க, சீக்கிரமாக வாசிங்க. இதுக்குள்ள பாருங்க, ஆதியாமத்தினுடைய சரித்திரம் தொடங்கி இதுவரைக்கும் கணக்காரிகள் நெருக்கப்பட்டிருக்கு. என்றாலும் முடியுமான அளவுக்கு நான் சொல்லி முடிக்கிறேன், வாசிங்க. இப்ப
மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ, மண்ணானவனும் அப்படிப்பட்டவளே, வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்கு உரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறு உருவாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவராய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறு உருவமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாய இது அழியாமையும், சாவுக்கேதுவாய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாய இது அழியாமையும், சாவுக்கேதுவாய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்.
நிறைவேறும்.
மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே.
இதோ பாருங்க, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. என்னுடைய கேள்வி என்ன தெரியுமா, இது சொன்ன ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? இயேசு. ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் யாரும் மரணத்தை ஜெயித்தது கிடையாது. மரணத்துக்கு இந்த பூமியில பிறந்த எல்லா மனுஷனுக்கும் பயம் பாருங்க. எவ்வளவு திமிர் நமக்கு இருந்தாலும் சாவு என்று சொல்லிச்சுன்னா முடிஞ்சது அலுவல் பாருங்க. ஆனா இயேசு என்ன தெரியுமா, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி மரணத்தை அவர் விழுங்கினார். மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்லி ஆண்டவர் புலம்பினார் பாருங்க. ஆண்டவர் கூக்குரலிட்டார் பாருங்க. இயேசு சிலுவையில இருந்து அவர் ஜெயம் கொண்ட பொழுது இந்த வார்த்தை அங்கே எழுதப்பட்டு, இது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது தீர்க்கமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? ஓசியா 13 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஓசியா 13 அதுல 14 வசனத்தை வாசிங்கள். ஓசியா 13:14 1058 பக்கம் 13:14 வாசிங்க.
அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீக்கலாகி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீக்கலாகி
விடுவிப்பேன்.
மரணமே உன் வாதைகள்
எங்கே,
பாதாளமே உன் சங்காரம் எங்கே,
எங்கே
மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதா இருக்கும்.
அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்டு விடுவேன். பாரு ஏசு என்ன சொல்றாரு, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. இது ரெண்டும் தாயா ஒரு மனுஷனுக்கு சவாலான காரியம். ஒன்று மரணம், ரெண்டாவது நரகம். ஒன்று மரணம், ரெண்டாவது நரகம். இது ரெண்டுக்கும் மனுஷனிடத்துல பதில் கிடைத்து விட்டால் நான் சொல்லுவேன் தெய்வம் தேவையில்லை. இது ரெண்டுக்கும் ஒரு மனுஷனிடத்துல பதில் இருந்தா கொண்டு வாங்கப்பா, நானும் இந்த பைபிளை விட்டுட்டு ஓடிடுறேன். மரணத்துக்கும் பாதாளத்திற்கும் திறவுகோலை உடையவராய் ஒருவர் இருக்கிறாராம், அவர்தான் இயேசு, அவர்தான் என் நாயகர், அவர்தான் என் தெய்வம் என்பதை மறந்துடாதீங்கப்பா, மறந்துடாதீங்க. எத்தனை தடவை சொல்லினாலும் இது வழங்குதே இல்லையே. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, ஜெயம் எங்கே, ஜெயம். மனிதர்கள் எல்லாருக்கும் மரணம் அடிச்சிருச்சுன்னா பயங்கர பயம் பாருங்க. இன்னைக்கு சாவதற்கு எவருக்கு விருப்பம்? எனக்கு விருப்பமா? யாராவது நிட்ட வந்து கேட்டீங்களா, ஐயா சாப்பிடுறேன்? நான் சொல்ல இல்ல, நீண்ட காலம் வாழணும், நீண்ட காலம் இருக்க விருப்பம். எவ்வளவு வருஷம் இருக்க முடியுமோ, 120-150 நான் இருக்கிறாங்க, எனக்கும் இருக்க விருப்பம். ஆனால் மரணத்தின் திறவுகோலை உடையவர் என் ஆண்டவர். தெய்வம் நினைத்தால் இன்றைக்கும் சரி, தெய்வம் நினைக்கலையோ நாளைக்கு சரி. ஒருவர் சொன்னார் என்ன தெரியுமா, 50 ரூபா மணிக்கூட்டிக்கு 2 வருஷம் கேரண்டி கொடுக்கிறான். இந்த மனுஷனுக்கோ ஒரு கேரண்டியும் கிடையாது. எப்ப ஹார்ட் நிக்குதோ அன்னைக்கு சரி பாருங்க, எப்ப ஒன்று வருதோ அன்னைக்கு சரி பாருங்க. ஆனா மணிக்கூட்டுக்கு கேரண்டி இருக்குது, மணிக்கூட்டுக்கு கேரண்டி இருக்கிறது. தெய்வம் தேவையா தேவையில்லையா? மணிக்கூட்டி திருத்துவதற்கு ஒருத்தன் இருக்கிறான்ப்பா, ஆனா உன்னை திருத்துவதற்கும் ஒருத்தன் தேவை. அது என்னாலும் உன்னாலும் முடியாது. அந்த உயிர் தெளிந்த ஆண்டவர்னால மாட்டம்தான் முடியும். அவரை நம்புங்கள். ஆண்டவரை ஐயா ஐயா ஐயா, தெய்வத்தை நம்ப சொல்லி சொல்லுவதே எங்க நன்மைக்கு கிடையாது. நீ நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் சந்ததி நல்லா இருக்கணும், இது ஒன்றுக்கு மாத்திரமே ஒழிய எதுக்குமே கிடையாது. பாருங்க, எதுவுமே கிடையாது. ஆகையினாலே தேவனை நம்ப ஐயா, உயிர்த்தெழுந்தவரை நன்பு, உமனுக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்டவரை நன்பு, உன்னுடைய பாவத்துக்காக ரத்தம் சிந்தினவரை நம்பு, உயிர்த்தெழுந்த ஆண்டவரை நம்பு, நம்பு, நம்பு. ஏன் தெரியுமா, மரணத்துக்கு சவால் விட்ட அவர் ஒருவர் தான். மகாத்மா காந்தி சொல்லல நான் எழும்பி வாரேன்னு சொல்லி இல்லையா, அமெரிக்க பிரதிநிதி சொல்லல, யூரோப்பிய ஐக்கிய சபையும் சொல்லல. என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா, மரணமே உன் கூறங்கன்னு சொல்லி இந்த பூமியிலே சொன்ன ஒரே ஒரு நபர் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து தான், வேற எவரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது. மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயம் எங்கப்பா, நரகமா, நரகம், நரகம். இன்னைக்கு நரகத்தை குறித்து ஒருவருக்கும் அறிவு கிடையாது. விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள் நரகம் இருக்குது என்று சொல்லி. எப்படி தெரியுமா, பரலோகம் ஒன்று இருந்தால் நரகம் ஒன்று இருக்க வேண்டும், இருள் ஒன்று இருந்தால் வெளிச்சம் ஒன்று இருக்க வேண்டும் சொல்லி, நீதி ஒன்று இருந்தால் அநீதி ஒன்று இருக்க வேண்டும் சொல்லி, பெண் ஒன்று இருந்தால் ஆண் ஒன்று இருக்க வேண்டும். அதனாலே அவருடைய ஆராய்ச்சியிலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், நரகம் இருக்கிறது என்கிறார்கள். நரகத்தை குறித்து உனக்கு எனக்கு என்னையா தெரியும், அநேகர் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா, உடம்பை போட்டு எரித்து விடுகிறார்கள், அதோட நம்முடைய பாடு முடிஞ்சது. ஜீவ ஆத்மா சொல்லி நமக்குள்ளே ஒன்று இருக்கிறது, ஜீவ ஆத்மா, அதை அழிக்க முடியாது, அது தேவனிடத்தில் இருந்து வந்தது. இன்னும் ஒரு விதத்துல விளங்கப்பட்டிருக்கிறேன், இந்த சரீரத்திற்கு நான் ஒரு உடுப்பு போட்டிருக்கிறது போல அந்த ஜீவ ஆத்மாவுக்கு இந்த சரீரம் உடுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒழிய வேறு எதுவும் கிடையாது. ஆண்டவர் சொல்லவும் இல்லை, எந்த சமயமும் நமக்கு சொல்லவில்லை, இந்த சரீரத்திலே ஏதாவது இருக்குன்னு சொல்லி. இந்த சரீரத்தில் ஒன்றும் கிடையாது, இதுல எதுக்கும் சரியும் வராது. இந்த சரீரத்துக்கு தான் நாம இவ்வளவு பாடுபடுறோம் பாருங்க, நல்லா எல்லாம் போட்டு கீட்டு அடிச்சு கிடிச்சு நடித்து கிடிச்சு வர்றோம். ஆனா உள்ளான ஆத்மா, அதைத்தான் தேவன் விரும்புகிறார், அதுதான் மறிக்க முடியாது. அது நரகத்தில் போனா அவிந்து கொண்டே இருக்குமா, அவிந்து கொண்டே இருக்குமா, அவிந்து கொண்டே இருக்குமா. அது அந்த கொடுமை, அந்த கர்மத்தை யாரும் சொல்ல முடியாது, அவ்வளவு வலிமை வாய்ந்தது. ஐயா நான் சொல்றேன் திருப்பி கேளுங்க, பரலோகம் எவ்வளவு மகிமையாயிருக்கிறதோ அதை விட கொடூரமானது நரகம் என்பதை மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க, மறந்துடா. ஆகையினால மரணமே உன் கூறங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. வாசிங்க வெளிப்படுத்தல் 1:18, சீக்கிரம் வாசிங்க.
மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலம் உயிரோடு இருக்கிறேன், ஆமேன்.
திருப்பி வாசிங்க,
மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களும் உயிரோடு இருக்கிறேன்.
இது ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சொன்னார், வெளிப்படுத்த சுவிசேஷத்திலே வெளிப்படுத்தப்பட்டு என்ன எழுதப்படுது, இந்தா பாரியா நான் மரிச்சேன் பாரு, ஆனா நான் உயிர்த்தெழுந்தேன், இதோ நான் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். எப்படி ஒரு வார்த்தை சொன்ன மனுஷனை எனக்கு பூமியிலே காண்பீங்க, எப்படி ஒரு வார்த்தை சொன்ன ஒரு சரித்திர புருஷனை எனக்கு காண்பீங்க, எப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன ஒரு பொலிட்டிக்கரை எனக்கு காண்பீங்க, எப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன ஒரு படித்த மேதையை நீங்க காண்பீங்க. அநேக ராஜ்யங்களை ஆண்ட மகா அலெக்சாண்டர் கடைசியாய் மறிக்கிற பொழுது என் கரத்தை வெளியே விடுங்கள் என்று சொன்னார். ஏன், எத்தனை ராஜ்யங்களை ஆண்ட நான் போகிற பொழுது கையிலே ஒன்றுமில்லாமல் போகிறேன் சொல்லி உலக ஜனங்கள் காணட்டும் என்று சொல்லி சொன்னாரா. நீ மறிக்கிற பொழுதும் நான் மறிக்கிற பொழுதும் எண்ணத்தை கொண்டு போவோம் என்று சொல்லி இன்றைக்கு முடிவு செய்து எனக்கு ஒரு வார்த்தை சொல்லு, நானும் என் வாழ்க்கையை ஆயத்தப்படுத்திட்டேன். ஆகவே நான் இந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
மரித்தேன் ஆனாலும்
சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன ஒரே ஒருவர் என்று சொன்னார், அது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தவிர வேற எவருமே இல்லை. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா. ஹாலலோயா, 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 ஹாலலோயா. தேவனுடைய சமத்தில் எல்லாரும் எழுந்திருப்போம். ஹாலலோயா, நன்றி ஆண்டவர, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹாலலூயா, 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 ஹாலலூயா. எங்களுக்காய் உயிர்த்தெழுந்திருக்கிறவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா.